السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் அநிகரற்ற நம்பினும் ஆகிய எல்லாமல் அல்லாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அண்ணலம் பெருமானார் முஹம்மது மஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், நாதாக்கள், சான்றோர்கள், அத்தனை பேர்கள் மீதும், உலகிலுள்ள அத்தனை இஸ்லாமியர்கள் மீதும், நம் மனைவிகள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிறைவேற்றுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மகத்துவமிக்க ரமலான் இன்னும் சில நாட்களிலே நம்மை கடக்க இருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய ஞானத் என்கின்ற பேரருளை ஒவ்வொரு நிமிடமும் இந்த பூமியிலே கொட்டி கொண்டிருக்கிற மாதம் இந்த மாதம். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை இந்த மாதத்திலே இறக்கி வைத்ததன் காரணமாக, குர்ஆன் இறங்கியதை கண்ணியப்படுத்துகிற முறையிலே அல்லாஹ் நியமத்துகளை அருள் மாறி அல்லாஹ் பொழிந்து கொண்டிருக்கிறான். இந்த மாதத்திலே நாம் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் பன்மடங்கு நன்மைகளை அல்லாஹ் அள்ளி தருகிறான். அதற்கும் மேலாக இந்த மாதத்திலே வருகின்ற ஓர் இரவு, லைலத்துல் கத்ர் என்று சொல்கிற அந்த இரவுக்கு அல்லாஹ் ஆயிரம் மாதங்கள் வணக்கம் செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான். இந்த பூமியிலே படைக்கப்பட்ட எந்த மனிதனுக்கும் எந்த சமூகத்திற்கும் கொடுக்கப்படாத அளப்பெரிய அருள் வளங்களை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு வழங்கியிருக்கிறான். பயன்படுத்துவதுதான் நாம் அசட்டையாக இருக்கிறோம். அல்லாஹுடைய அருளை பெறுவதிலே, அல்லாஹுடைய நியமத்தை அடைவதிலே நாம் கவனக்குறைவாக இருக்கிற காரணத்தினால் நாம் அதை பெற முடியாமலேயே நாம் போய்விடுகிறோம். பொதுவாக ஒரு நியமத் ஒரு நன்மைக்குரிய, அதாவது ஒரு அருள்கொடை என்பது அது இருக்குகிற போது தெரியாது, அது மறைந்த பிறகுதான் அதனுடைய அருமை தெரியும். நாம் ஒவ்வொரு ஆண்டும் ரமலானை கடக்கிறோம். ஆனால் ரமலானை கடந்த பிறகும் அந்த ரமலானை பற்றிய அந்த பாதிப்பு நம்மிடத்தில் ஏற்படுவதில்லை, அந்த இழப்பு நமக்கு தெரிவதில்லை. அந்த இழப்பை நாம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் மரணத்திற்கு பிறகுதான் அதை அறிய முடியும். அந்த காலங்களை வீணாக்கி விட்டோம் என்கிற கைசேதமும், நாம் அப்படி பயன்படுத்தி இருக்கலாமே, இப்படி பயன்படுத்தி இருக்கலாமே என்ற எண்ணங்கள் எல்லாம் அப்போதுதான் உண்டாகும். அதுவரையிலும் நமக்கு தெரியாது. சொல்வார்கள் அடிக்கடி, ஒரு மனிதனுடைய அருமை அவன் இருக்குகின்ற வரையிலும் தெரியாது, அவன் மறைந்த பிறகுதான் அவன் எந்த அளவுக்கு அவன் நல்ல குணத்தோடு இருந்திருக்கிறான், நல்ல உழைப்பை அவன் செய்திருக்கிறான், நல்ல காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறான் என்பது தெரியும். நாம் பெறுகின்ற ஒரு ஞாபகத்து அதை பெற்றுக் கொண்டிருக்கிற போது அதை நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னால் வேறொன்றை அதற்கு பகரமாக ஆக்கவே முடியாது. ஒரு தந்தை குடும்ப தலைவராக இருக்கிறார், அவர் வேலைக்கும் போவதில்லை, வீட்டிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் கூட அவர் வீட்டிலே இருக்கிற போது அது ஒரு பரக்கத், அது ஒரு நிறைவு, அந்த குடும்பத்திற்கு அது ஒரு பாதுகாப்பு. அவர் மறைந்த பிறகுதான் அவருடைய அருமை தெரியும். அதுவரையிலும் அவர் தண்டமாக இருப்பது போன்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம்.
இதுபோன்று ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பார்க்கிற போது அதனுடைய அருமை நமக்கு அதற்கு இருக்கிற போது விளங்காது. அது மறைந்த பிறகுதான் அதனுடைய அருமை விளங்கும். ரமலானை பற்றி அதனுடைய அருமை எப்போது விளங்கும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழும் காலமெல்லாம் அதை பற்றி நமக்கு விளக்கம் கிடைக்காது. நாம் இறந்த பின்னால், மரணித்த பின்னால், மசூதியிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்படுகிற போதுதான் அதனுடைய விளக்கம் என்ன என்று நமக்கு விளங்கும். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நியமத்துகளிலேயும் ஒரு அளப்பரிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் வைத்திருப்பான். எந்த நியமத்தாக இருந்தாலும் சரி, அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் அமைத்திருப்பான். அதை நம்மால் விளங்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எந்த ஒரு சமூகத்திற்கும் தராத ஒரு இரவு அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால், அந்த இரவை பெறுவதிலே நாம் எவ்வளவு முனைப்பிருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்திலே இருக்கிறது என்று சொன்னார்கள், அதற்கு பிறகே இறுதிப்பத்திலே இருக்கிறது என்று சொன்னார்கள், அதற்கு பிறகு இன்னும் நமக்கு இலகுவாக்கி இறுதிப்பத்திலே ஒற்றைப்படை இரவுகளிலே தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இவ்வளவும் சொல்லித் தந்திருக்கிறார்கள். அந்த ஒற்றைப்படை இரவுகளை கூட நம்மால் பயன்படுத்த முடிவதில்லை இல்லையா? அந்த அளவுக்கு நாம் அதிலே பிற்போக்குத்தனமாக இருக்கிறோம், பின்தங்கியிருக்கிறோம் என்பதுதான் அதை விளக்கம். இன்ஷால்லா இன்னும் இரண்டு ஒற்றைப்படை இரவுகள் இருக்கின்றன. அந்த இரண்டு ஒற்றைப்படை இரவுகளையும் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த உலகத்திலே வேறு எந்த சமூகத்திற்கும் அப்படிப்பட்ட ஒரு இரவை அல்லாஹ் கொடுக்கவில்லை, நமக்கு மட்டும்தான் கொடுத்தான். அதுக்கு என்ன காரணம்? இந்த உலகத்திலே எத்தனையோ சமூகங்கள் இந்த உலகை கண்டிருக்கிறது, எத்தனையோ மனித வர்க்கம் இந்த பூமியிலே வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறது. யாருக்குமே கொடுக்காத ஒரு மகத்துவத்தை இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு ஒரு நுட்பம் இருக்கிறது, ஒரு காரணம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தின் மீது அளப்பரிய அன்பு வைத்திருக்கிறான், அளப்பரிய இரக்கம் கொண்டிருக்கிறான். நிறைய விஷயங்களை சொல்லிக் காட்டுவார்கள். இந்த மனிதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், குறைந்த ஆயுள் உடையவர்கள், பலகீனமானவர்கள், குறைந்த ஆயுள் உடையவர்கள். உலகத்தினுடைய ஆசாபாசங்களில் தங்களுடைய உள்ளத்தை சுத்தமிட்டு விட்டு இறைவனுக்கு வழிபடுவதிலே அவ்வளவு முனைப்பு காட்ட மாட்டார்கள். எல்லாம் பலகீனம் இருக்கிறது. இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய அன்பு இந்த உம்மத்தின் மீது நிறைய இருக்கிறது. அதுக்கு காரணம் முன்பு வாழ்ந்த உம்மத்தினர்கள் அவருடைய ஈமானும் இதாத் என்கின்ற அவருடைய வழிபாடும் நிறைவாக திருப்திகரமாக இருந்ததில்லை. இந்த உலகத்திலே அல்லாஹ் எவ்வளவோ நேமத்துகளை அவர்களுக்கு இறக்கி கொடுத்தான். அப்படி இறக்கி கொடுத்த பின்னரும், அதை அனுபவித்த பின்னரும், அதை நல்ல சுவித்த பின்னரும் கூட அல்லாஹ்வுக்கு முற்றிலுமாக அவர்கள் வழிபடவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களாகிய அதிலும் முதன்மையான சமூகம் என்று சொல்லுகிற சஹாபாக்களுடைய அந்த சமூகம் அல்லாஹ் என்ன சொன்னானோ அவைகளுக்கு முற்றிலுமாக அவர்கள் கட்டுப்பட்டார்கள், வழிபட்டார்கள். எந்த எதிர்வினையும் அவர்கள் கேட்கவில்லை, எந்த ஆதாரங்களும் அவர்கள் கேட்கவில்லை. மூசா அலைஹி இஸ்லாமுடைய கவுமுகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவான். பனி இஸ்ரவேலர்களை குறித்து, பனி இஸ்ராயில உதுக்குறோன் யாமத்திய அல்லத்தி அண்ணம்து அழைக்கும் அன்னை சொல்லத்துக்கும் அலல் ஆலமீன். பனி இஸ்ரவேலர்களே, நான் உங்களுக்கு செய்திருக்கிற நியமத்துகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். அண்ணம்து அழைக்கும் உங்களுக்கு நான் நியமத்து செய்திருக்கிறேன் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்னை சொல்லத்துக்கும் அலல் ஆலமீன், உலகத்தார்களிலேயே உங்களைத்தான் மிகச்சிறந்த சமூகமாக நான் ஆக்கினேன். அல்லாஹ் மிகப்பெரிய அவர்களுக்கு செய்த அருள். உலகத்திலே அனுப்பப்பட்ட நிறைய நபிமார்கள் பனீஸ்ரவேலர்களிலே தோன்றியவர்கள். உலகத்துடைய அனைத்து ஆட்சி அதிகாரங்களும் இந்த உலகத்துடைய ஆளுமை தன்மையும் அதிகமாக பெற்றவர்கள் பனீஸ்ரவேலர்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா செல்வாக்கு மிக்க ஒரு சமூகமாக அவர்களை அமைத்திருந்தான். அப்படிப்பட்ட அந்த சமூகம் ஃபிரௌனிடத்தில் மிகவும் பலகீனப்பட்டு எந்த விதமான வலிமையும் இல்லாமல் சக்தி குன்றி போய் அடிமைகளாக வேலை செய்து கொண்டிருந்த போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக கிட்டத்தட்ட 600,000 பனி இஸ்ரவேலர்களை அவர்கள் காப்பாற்றி ஃபிரௌனிடத்திலிருந்து விடுவித்து அல்லாஹ் தஆலா மகத்தான வெற்றியை கொடுத்தான். கண்ணெதிரே அவர்கள் பார்க்கிறார்கள். கடல் பிளந்ததையும் அந்த கடலிலே இருந்து இவர்கள் அந்த புறமாக அந்த கரைக்கு தப்பிச் சென்றதையும், இதனால் வரையிலும் ஆட்டி படித்து அடிமையாக வைத்திருந்த அந்த சிறவனும் அவனது கூட்டத்தார்களும் அந்த கடல்குள்ளே முங்கி அவர்கள் அழிந்து போனதையும் தன்னுடைய இரு கண்களால் புறக்கண்களால் பார்க்கிறார்கள். இந்த உலகத்தில் யாருக்குமே செய்யாத ஒரு மிகப்பெரிய அருள் அது. அப்படிப்பட்ட அருளை உதாசீனப்படுத்தினார்கள். அங்கிருந்து கரையேற்றி அவர்களை கொண்டு வந்து ஒரு இடத்தை உட்கார்ந்து வைத்து, மூசா நபி, நான் அல்லாஹ்விடத்திலே சென்று வேதத்தை வாங்கி வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்ட போது நாங்களும் வருவோம் என்று ஆரம்பித்தார்கள். நீ மட்டும் என்ன போறது, நீ மட்டும் என்ன அல்லாஹ்விடத்திலே பேசுறது, நாங்களும் வருவோம், எங்களுக்கும் அல்லாஹ்வை பார்க்கணும், அப்பதான் நாங்கள் ஈமான் கொள்ளுவோம். சரி என்று எல்லாருமே வர முடியாது, எனவே உங்களிடத்திலே இருந்து நல்ல மனிதர்களாக 70 பேர்களை தேர்ந்தெடுத்து அந்த 70 பேரையும் அழைத்துக் கொண்டு போனார்கள். 40 நாட்கள் 30 நாட்கள் முதலிலே நோன்பு வைத்து, அதற்கு பிறகு 10 நாட்கள் நோன்பு வைத்து, 40 நாட்கள் நோன்பு வைத்த பிறகு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் சம்பாஷணை செய்கிற போது இந்த 70 பேர்களும் பார்க்கிறார்கள். அந்த கூட்டத்திலே அந்த 600,000 மக்கள் வெள்ளப்பிரளயத்தில் மிக மிக உத்தமர்கள், நல்லவர்கள் என்று தேர்வு செய்யப்பட்ட இந்த 70 பேர்களும் பார்த்துவிட்டு மூசா நபி அல்லாஹ்விடத்திலே பேசிவிட்டு வருகிற போது கேட்கிறார்கள், என்ன மூசா நீ மட்டும் தனியா பேசுற, இப்ப நாங்கெல்லாம் மனுஷனா இல்லையா, நாங்களாம் அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடாதா என்று வாக்குவாதம் செய்கிறார்கள். மூசா அலி இஸ்லாம் சொன்னார்கள், நீங்கெல்லாம் பேச முடியாது, அதுக்கெல்லாம் உங்களுக்கு சக்தி இல்லை, தாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வலிமை கிடையாது என்றெல்லாம் சொன்ன போது இதெல்லாம் புழுகிட்டு இருக்காது, நாங்கள் அல்லாஹ் பார்க்கணும், அல்லாஹ் பார்த்தால் வரைக்கும் நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று அடம் பிடித்தார்கள். தர்மசங்கரமான நிலையிலே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவரிடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள், அல்லாஹ் சொன்னான் அவர்கள் என்னை பார்க்க வேண்டுமா, இப்போது நான் என்னை காட்டுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் அத்தனை இவர்களையும் மரணிக்க செய்து விட்டான், 70 பேர்களையும், அப்பதான் என்னை பார்க்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற போது என்னை காண முடியாது, அதுக்கு யாருக்கு நான் தஜல்லியத்தினுடைய தஜல்லியத்தை வெளிப்படுத்துகிறேனோ அவர்களை தவிர வேறு யாரும் பார்க்க முடியாது, மற்றவர்கள்லாம் என் மரணத்திற்கு பிறகுதான் என்னை பார்க்க முடியும். மரணிக்க செய்து விட்டான். மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலக்கம் ஏற்பட்டு விட்டது, இந்த மாதிரி செய்துட்டே அந்த அத்தனை பேருக்குள்ள சேர்ந்து உங்களை அனுப்பி விட்டாங்க, இப்ப நான் அவங்கள்ட்ட போனா என்ன பதில் சொல்றது, இக்கூட போன 70 பேர் எங்கன்னு கேட்பாங்களே, என்ன பதில் சொல்றது, எல்லாவர்களும் உயிர்ப்பித்து கொடுத்து விடு, நான் அவரிடத்துல மாட்டிக்கொள்வேன். அதுக்கு பதில் அல்லாஹ் உயிரை கொடுத்தான் அவர்கள் மூசா நபி கேட்டாங்க, அல்லாஹ் பாத்துட்டீங்களான்னு, பாத்துட்டோம் இனி வேண்டாம் பார்க்கமா. அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் என்று சொன்னபோது அப்படி ஆமோதித்தார்கள், நான் மேராஜுக்கு போய் வந்தேன், சொர்க்கத்தை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன், அல்லாஹ்வை பார்த்தேன், அல்லாஹ்வோடு சம்பாஷணை செய்தேன் என்று சொன்னபோது அப்படிக்கப்படியே ஏற்றுக்கொண்டார்கள், எந்த மறுப்பும் சொல்லவில்லை, எந்த எதிர்கேள்விகளும் கேட்கவில்லை. அதுதான் உம்மத்தே முஹம்மதியா. இதுபோல எண்ணற்ற நியமத்துகளை அந்த பனீஸ்ரவர்கள் பெற்றார்கள். அழைக்கும் அவர்களுக்கு நாம் சுவனத்திலே இருந்து வானத்திலே இருந்து மண்ணு செல்வா என்ற அந்த ஒரு உணவை இறக்கி கொடுத்தோம். உலகத்திலே சுவனத்தினுடைய உண்மை உணவை உண்டு சாப்பிட்டவர்கள் பனீஸ்ரவர்கள் மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் இறக்கி கொடுத்தான், அதை உண்டார்கள், சாப்பிட்டார்கள். அவர்களை காப்பாற்றி அல்லாஹ் ஒரு ஊருக்கு பைத்துல் முக்கத்துக்கு போங்க, அங்கு போய் உங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன போது அவர்களை அல்லாஹு தஆலா அங்கு அனுப்பினான். அல்லாஹ் எப்படியெல்லாம் நல்ல அழைக்கும் அமாம அவர்கள் போகின்ற வழியில் அல்லாஹு தஆலா மேகங்களை குறைபிடிக்க செய்தான். மண்ணு செல்வா என்ற உணவை அவர்களுக்கு இறக்கி கொடுத்தான். இதெல்லாம் செய்தான், எல்லாம் அனுபவிச்சாங்க, எந்த விவாதத்தையும் கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடியே சாமிரி செய்த பசுமாட்டை அவர்கள் வணங்கவும் செய்து விட்டார்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நியமத்தைகளை அவர்களுக்கு புரிந்து கொண்டே இருந்தான். அந்த ஊருக்குள்ளே நுழையுங்கள், நுழைகிற போது ஒரு குழு பாபு சுஜதன், அது மகத்தான கண்ணியமான ஊரு பைத்துல் முகத்தை உள்ளே நுழைகிற போது நீங்கள் பணிந்தவர்களாக இரையாச்சம் உள்ளவர்களாக உள்ளே நுழையுங்கள் என்று சொல்லி அல்ல அனுப்பி வைத்தான். ஆனால் அவர்கள் பின்புறமாக நேராக உள்ளே நுழையாமல் தன்னுடைய பின்பகுதியை அந்த பள்ளிவாசலுடைய முகப்புக்கு காட்டி கிண்டலாக உள்ளே போனார்கள். அல்லாஹ் எந்த வார்த்தையை சொன்னானோ அல்லாஹ் சொன்ன வார்த்தையை விட்டுவிட்டு அதற்கு பகரமாக வேறொரு வார்த்தைகள் பயன்படுத்தினார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீண்ட வரலாறு. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் மூசா நபிக்கும் மூசா நபியுடைய அல்லாஹாக இருக்கிற அல்லாஹுக்கும் மிகப்பெரிய மாறு செய்தார்கள். ஏதாவது கேட்கிற போது அவர்கள் இப்படித்தான் சொல்லுவார்கள், வானத்திலிருந்து இறங்குகிற மண்ணு செல்வாய் ஒரே உணவாக இறங்கிக் கொண்டிருக்கிறது, அது இன்னும் எங்களுக்கு பொறுமை கிடையாது, சாப்பிட்டு சலித்து போய்விட்டது. எனவே பகவானா ரப்பக்க, உன்னுடைய ரப்பிடத்தில் நீ கேளு, இப்படிதான் சொல்லுவாங்க. நம்முடைய இறைவன் என்று சொல்ல மாட்டார்கள், உன்னுடைய ரப்பிடத்திலே கேளு. அப்படி கேட்டால் எங்களுக்கு இந்த பூண்டு, இந்த வெங்காயம், இந்த கீரை, இது மாதிரியான உணவுகள் வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். இப்படியாக அல்லாஹ்வுடைய ஞானத்தை அவர்கள் நிராகரித்ததோடு மட்டுமல்லாமல் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருந்த மூசா நபிக்கு மாறு செய்து கொண்டு வந்தார்கள். அதுபோலத்தான் கிறிஸ்துவர்களும், நாங்கள் ஈமான் கொள்ளணும்னா வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டி இறங்க வேண்டும், அதில் சுவையான அரிசுவையான உணவுகள் இருக்க வேண்டும், அதை நாங்கள் சாப்பிட வேண்டும், அப்போதான் நாங்கள் ஈமான் கொள்வோம் என்று ஈசா நபியிடத்திலே நிபந்தனை வைத்தார்கள். ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்த ஒவ்வொரு சமூகமும் அந்தந்த ரீமார்களுக்கு இப்படிப்பட்ட நெருக்கடியை கொடுத்திருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஆனால் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் எந்த விதமான நெருக்கடியும் கொடுக்காமல் எல்லா நெருக்கடிகளையும் தாங்கிக் கொண்ட சஹாபாக்கள், எல்லா விதமான இடையூறுகளையும் தாங்கிக் கொண்ட சஹாபாக்கள், எதிரிகளால் விளைவிக்கப்படுகிற அத்தனை பாதிப்புகளையும் ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் பத்ர் யுத்த களத்திற்கு புறப்பட வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது, யா ரசூலல்லாஹ், புறப்படுங்கள், நாங்கள் உங்களோடு வருகிறோம், நீங்கள் எங்கு சென்றாலும் நாங்கள் வருவோம், கடலுக்குள்ளே அடியிலே போய் எங்களை கொண்டு செலுத்தினாலும் நாங்கள் உங்களோடு வருவோம். மூசா நபி சொன்னது போல, அவருடைய கூட்டத்தார்கள் சொன்னது போல, நீயும் அல்லாஹ் போய் போரிடு என்று சொன்னார்களே, ஒருபோதும் நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம் என்று சொன்ன சஹாபாக்கள். கட்டளை சொன்ன போது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டதற்கு வழிபட்ட காரணத்தினால் அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது மிகப்பெரிய அருளை அவன் பொழிந்து கொண்டிருக்கிறான். நம்ம செய்யறதை பார்த்து அல்லாஹ் தைரிய தூரத்தில் போயிடுவான். அவர்களது பணப்பக்குவம், அவர்களது காரியங்கள், அவர்களது உணர்வு, அவர்களது ஈமான் அத்தனையுமே அவர்கள் உயர்த்தியது, அவர்கள் மீது இறக்கப்பட்ட அருள் தான் கியாமத்து நாள் வரையிலும் இந்த உம்மத்தினர்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது என்று சொன்னால் அதனுடைய என்ன அர்த்தம் என்று நமக்கு புரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பின்னால் கடுமையான துக்கத்திற்கு ஆளானார்கள் சஹாபாக்கள். ஏன்னா மிகப்பெரிய ஒரு இழப்பு இல்லையா அது, ரசூலுல்லாஹ்வுடைய மறைவு எவ்வளவு பெரிய துக்கமான செயல், எல்லாமே ஸ்தம்பித்து போயிருந்தது, யாருடைய முகத்திலும் பூரிப்பை பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு கவலை துக்கம். அப்படி இருக்கிற போது ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவர்களும் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹுவும் இருவருமே சேர்ந்து, நாம் உம்மைமன் வீட்டுக்கு சென்று விட்டு வரலாமா என்று கேட்டார்கள். நான் ரசூலுல்லாஹ் இருக்கிற போது மூன்று பேர்களும் சேர்ந்து உம்மைமனுடைய வீட்டுக்கு போவார்கள். அது ஒரு பெண்மணி, சாலிகான பெண்மணி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தவர்கள். அப்படி வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு வருவார்கள். அப்படி வருகிற போது அதுல ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ரசூலுல்லாஹ் வளர்த்தனவங்களாச்சு, சின்ன குழந்தைந்து வளர்த்திருக்காங்க. அபிராமையார் இறந்து போன போது அவர்கள் ஒரு 6-7 வயது சிறுமையாக இருந்தார்கள், ரசூலுல்லாஹ் குழந்தையாக இருந்தார்கள். மதீனாவிலிருந்து வருகின்றவர்களே அபிராமையார் இறந்து போய்விட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு தானாக மக்காவுக்கு வந்து சேர்ந்தார்கள். வேற பொம்பளைகளா இருந்தா அந்த குழந்தை தூக்கிட்டு போயிருப்பாங்க. பெருமானார் சல்லாஸ்மன் எடுத்துக்கொண்டு அபூ தாலிபிடத்திலே அப்துல் முத்தலிப் அவர்களிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள். நம்பிக்கையான பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் அந்த அம்மாவை சந்திப்பதற்காக போவார்கள், பேசுவார்கள், சற்று நேரம் பேசிவிட்டு வருவார்கள். அது மாதிரி ஒரு நாள் அந்த நினைவாக நாம ரெண்டு பேரும் அம்மாயி மணி சந்தித்து விட்டு வருவோம் என்பதாக சொல்லி ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு போறாங்க. எங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு துக்கம் தாங்க முடியல, பல பலவில அழுது கண்ணீர் வடிக்கிறார்கள், தேந்தி தேங்கி அழுகிறார்கள். ரசூலுல்லாஹி நினைவு வந்து விட்டது. இவர்கள் எண்ணிக்கொண்டார்கள், ஏன் இவ்வளவு சங்கடப்படுகிறீர்கள், ஏன் இவ்வளவு அழுகிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா இந்த பூமியை விட மகத்தான இடத்தை அல்லவா வழங்கி இருக்கிறான், உயர்ந்த இடத்தை அல்லவா வழங்கி இருக்கிறான், அதை நினைத்து ஆறுதல் அடைந்து கொள்ளுங்கள் என்று ஆறுதல் சொன்ன போது உம்மாயிமன் திருப்பி என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா இந்த உலகை விட உயர்வான இடத்தை தான் வழங்கி இருக்கிறான் என்பது எனக்கு நன்றாக தெரியும், நான் அதை நினைத்து அறவில்லை என்றாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் இருக்கும் காலமெல்லாம் வானத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய வஹி இறங்கிக் கொண்டிருந்தது, அந்த நியமம் அது நின்று விட்டதே, துண்டிக்கப்பட்டு விட்டதே என்பதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். இந்த வஹி இறங்குவதனுடைய தாக்கம் அவர்கள் புரிந்திருந்தார்கள். 23 ஆண்டு காலங்கள் இந்த குர்ஆன் வஹியாக இறங்குகிற போது அந்த வஹியினுடைய நியமத்து என்ன என்பதை அவர்கள் உளமாறு புரிந்திருந்தார்கள். அதனால் வேதனைப்பட்டு அழுதார்கள். அல்லாஹ்வுடைய நியமத்துகளை இழக்குகிற போது அந்த இழப்புக்கு ஈடாக வேறு ஒன்றையுமே சொல்ல முடியாது. வகைக்கு ஈடாக ஏதாவது ஒன்று கொண்டே வர முடியுமா, சொல்ல முடியுமா? அது மாதிரியான சிந்தனை, அது மாதிரியான எண்ணம் ரமலான் விடைபெறுகிற போது நம்மிடத்திலே உண்டாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தையுமே அதிகமாக அறிவித்ததிலே முதன்மையாக திகழக்கூடிய மனிதர். வேலைக்கு புலப்புக்கெல்லாம் போறது இல்லை, ஏதாவது கிடைத்தால் அதை சாப்பிட்டு விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு அசைவுகள் என்ன என்பதனை அப்படியே மனப்பாடம் செய்து இக்காலத்தில் இந்த சமூகத்திற்கு தேவை என்கின்ற அடிப்படையிலே வாழ்நாள் முழுக்க ரசூலுல்லாஹோடு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். மற்றவர்கள் உடுக்குகின்ற போது ஆடை இருக்காது, அவரிடத்தில் கந்தலான ஆடைகளை உடுத்திருப்பார்கள். மற்றவர்கள் சாப்பிடும் போது சாப்பிட முடியாது, பல நாட்கள் பட்டினியாக கிடப்பார்கள். அது மாதிரியான நிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வப்போது அவர் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு முறை அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப மனதிலே கருணை ஏற்பட்டு விட்டது. அபூ ஹுரைரா அவர்களை சொன்னார்கள், அபூ ஹுரைரா இதா இதை பிடித்துக்கொள் என்று சொல்லி ஒரு பட்டலத்தை கையிலே கொடுத்தார்கள். நீ பத்திரமாக வைத்துக்கொள், எப்போதெல்லாம் உனக்கு பசி எடுக்கிறதோ அப்போதிலிருந்து எடுத்து சாப்பிட்டுக்கொள், யாராயிலும் கேட்டால் அதிலிருந்து அவர்களுக்கும் கொடு, ஒருபோதும் கஞ்சத்தனம் செய்யக்கூடாது. அதுபோல நான் கொடுக்குகின்ற இந்த பொட்டலத்தை ஒருபோதும் கவிழ்த்து விடவும் கூடாது என்று சொல்லி கொடுத்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஒரு பையை செய்து தயாரித்து அதனை அந்த பையுக்குள்ளே போட்டு இடுப்பிலே கட்டி கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற காலம் வரையிலும் வசிக்கிற போதெல்லாம் அது இருந்து அவர்களுக்கு உணவு கிடைக்கும், அதை சாப்பிடுவார்கள், மற்றவர்களுக்கும் கொடுப்பார்கள். சைதுனா அபூபக்கர் ஸித்திக்ரான காலத்திலும் அப்படித்தான். உமர் கத்தாப் அவர்கள் 10.5 ஆண்டு காலங்களில் உலகிலே ஆட்சி செய்தார்கள், அத்தனை காலங்களும் அந்த உணவுகளுக்கு போதுமாக இருந்தது. உஸ்மான் அஃபான் ரலியல்லாஹு வஃபாத்தாகி அவர்கள் 6 ஆண்டுகள் முடிந்த பின்னால் 12 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டார்கள். கொலை செய்யப்பட்ட நேரத்திலே மதீனாவெங்கும் மிகப்பெரும் அமளி ஏற்பட்டது, மிகப்பெரும் புரட்சி ஏற்பட்டது. அந்த அமளியிலே அபூ ஹுரைரா அவர்கள் கட்டியிருந்த அந்த உணவு பை எங்கோ தவறிவிட்டது. அந்த உணவு பை தவறியதற்காக வேண்டி வாழ்நாள் முழுக்க அதை நினைத்து நினைத்து அழுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தது இவ்வளவு காலம் நமக்கு அது பயன்பட்டது என்று சொல்லி அது வாழ்நாள் முழுக்க அதை நினைத்து அழுவார்கள். அவர்கள் அடிக்கடி பாட்டு பாடுவார்களாம், கவிதை விடுப்பு நினைப்பார்களாம், உஸ்மானுல்லாஹ் அவர்களுடைய படுகொலை உங்களுக்கெல்லாம் ஒரு துக்கம், அந்த நாள் ஒரு துக்கமுடைய நாள், ஆனால் எனக்கும் அன்றைக்கு இரண்டு துக்கம், ஒன்று உஸ்மானுல்லாஹ் கொல்லப்பட்டது, இன்னொன்று அந்த நாளிலே என் உணவு போய் காணாமல் போனது. பெருமாசல்லாசன் கொடுத்த அந்த ஞாபகத்தை அவரிடத்திலிருந்து தவறி போன போது அதற்காக வாழ்நாள் முழுக்க அந்த சோகத்திலும் அந்த கவலையிலும் இருந்திருக்கிற செய்திகளை பார்க்கிறோம். சூழ்நாயசல்லாசனுடைய ஒரு ஞாபகத்தை விடுபட்டு விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக அங்க பலாய்கள் உண்டாகிவிடும், சிரமங்கள் உண்டாகிவிடும், சோதனைகள் உண்டாகிவிடும். ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு பக்கத்தில் இருக்கிற சிற்றரசர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதுகிற போது அதில் முத்திரை போட வேண்டும் கடிதத்திலே. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆலோசனை சொல்லப்பட்டது, ஒரு முத்திரை போட்டால் நல்லா இருக்குமே, வெறுமனை கடிதமாக இருந்தால் அதுக்கு மதிப்பு இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா என்று சொல்லி வெள்ளியிலான ஒரு மோதிரத்தை செய்து வரும்படி சொன்னார்கள். அந்த மோதிரத்தினுடைய மேல் பகுதியில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்கும், வெறும் முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும் எழுதப்பட்டிருக்கும். அந்த மோதிரத்தை அந்த அந்த தாளிலே வைத்து அவர்கள் குத்துகிற போது முத்திரை விழுந்து விடும். இங்கெல்லாம் கிடையாது, அது அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு ஒரு அற்புதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பயன்படுத்தி வந்தார்கள். அபூபக்கர் சித்திக் அல்லாஹ் தஆலாவுடைய காலத்திலும் அந்த மோதிரத்தை தான் பயன்படுத்தி அபூபக்கர் சித்திக் அல்லாஹ் அவர்கள் அந்த முத்திரைக்கு கீழே தன்னுடைய கையெழுத்தை போடுவார்கள். உமர் கத்தாபுடைய காலத்திலும் அப்படித்தான், அத்தனை ஆண்டு காலங்களும் அந்த மோதிரம் ஒரு கையில் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 6 வருடம் கழிந்த பிறகு ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவாக மஸ்ஜிதே குபா என்று சொல்கிற பக்கத்திலே கிட்டத்தட்ட ஒரு 2 மைல் தொலைவே இருக்கக்கூடிய மதீனாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதே குபாவுக்கு அடிக்கடி போவது வழக்கம். ரசூலுல்லாஹ் வாரத்திற்கு ஒரு முறை அந்த பள்ளிக்கு போவார்கள். அங்க பேர அருஸ் என்ற ஒரு கிணறு இருக்கிறது, அந்த கிணற்றிலே கொஞ்ச நேரம் வந்து உட்காருவார்கள். கிணற்றினுடைய அந்த ஓரத்திலே 2 கால்களையும் கிணற்றுக்குள்ளே தொங்க விட்ட நிலையிலே உட்கார்ந்திருப்பார்கள். அப்போது சிதிகளான வருவார்கள் ரசூல்லாவுக்கு பக்கத்திலே, அவர்களை போலவே உட்காருவார்கள். உமரல்லான வருவார்கள் ரசூல்லா அதுக்கு பக்கத்திலே, அவர்கள் அவர்களைப் போலவே காலை தொங்கு விட்டு கிணற்றுக்குள்ளே காலை தொங்கு விட்டு உட்காருவார்கள். உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு அப்படி உட்காருவார்கள். அப்படி உட்கார்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து தண்ணீரை கையிலே அள்ளி குடித்துக் கொள்வார்கள், முகத்திலே தடவி கொள்வார்கள். இதனால் வழக்கமாக நடந்து கொண்டிருக்கிற ஒன்று, அங்கு போகிற போதெல்லாம் இப்படி செய்கிறது வழக்கம். உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு அந்த நினைவு மனதிலே வந்தது. ஒரு நாள் குபாவுக்கு வருகிறார்கள், அங்கே அதுபோலவே உட்கார்ந்தார்கள், அந்த கிணற்றுக்கு பக்கத்திலே உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்து அதுபோலவே தண்ணீரை கையிலே அள்ளி குடிப்பதற்கும் முகத்தை கழுவுவதற்குமாக அள்ளுகிற போது அந்த ரசூலுல்லாஹ் அவர்கள் அணிந்திருந்த அந்த மோதிரம் அந்த கிணற்றுக்குள்ளே விழுந்து விட்டது, தவறி விழுந்து விட்டது. அதை தேடினார்கள், கிடைக்கவில்லை. ரொம்ப கவலைப்பட்டார்கள். வேற அரசில் இருக்கிற எல்லா நீரையும் வெளியேற்றினார்கள், வெளியேற்றி தலாவது பார்த்தார்கள், அப்போதும் கிடைக்கவில்லை. எப்படி மாய்ந்து போனது என்று தெரியவில்லை. உஸ்மானுல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய கவலை. ரசூலுல்லாஹ் அணிந்திருந்த மோதிரம் அது எவ்வளவு பெரிய ஆமத், அப்படி கையை விட்டு போய்விட்டது என்ற கவலையிலே இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுவார்கள், எப்போது அந்த மோதிரம் உஸ்மானுல்லாஹ்வுடைய கையிலே இருந்து வெளியில இருந்து போனதோ அன்றிலிருந்து இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே மிகப்பெரிய குழப்பங்கள் உண்டாயின, மிகப்பெரிய பிரிவுகளும் பிளவுகளும் ஏற்பட்டன. அன்று ஏற்பட்ட பிளவு இன்று வரையில் முடியவில்லை, நீடித்துக் கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய ஒரு பொருள் இந்த பூமியில இருக்குகின்ற காலம் வரையிலும் அதை கொண்டு இந்த பூமி முழுவதும் இருக்கிற இஸ்லாமியர்கள் நிம்மதியாக இருந்தார்கள், அமைதியாக இருந்தார்கள். எப்போது அது விழுந்து போனதும் மாய்ந்து போனதும் அன்றிலிருந்து எல்லா குழப்பங்களும் ஆரம்பித்தன. அந்த குழப்பத்தின் காரணமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு படுகொலை செய்யப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு நியமத்தை கொடுத்திருக்கிறான், அந்த நியமத்தை நான் உரிய முறையிலே பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், அதை பற்றிய அந்த அருமையை நான் விளங்கவில்லை என்று சொன்னால் இப்படித்தான் நடக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹுடைய தோழர்களிலே கடைசியாக இறுதியாக இறந்தவர் அபு துஃபைல் ஆமீர் என்று சொல்கிற சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய் 4 வருடங்கள் கழிந்த பிறகு ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு பிறந்தார்கள். இந்த பூமியில ரசூலுல்லாஹோடு 8 வயது வரைக்கும் இருந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒஃபாத்தான பிறகு ஹிஜ்ரி 110ஆம் ஆண்டு அவர்கள் ஒஃபாத் ஆகிறார்கள். ஒஃபாத்தான சஹாபாக்களிலே கடைசி சஹாபி அவர் தான். அந்த ஒரு கடைசி சஹாபி இருக்கிறவரும் அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கிக் கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய அருள் இந்த பூமியிலே சஹாபாக்களின் மீது இறங்கி அந்த ரஹமத் இறங்கிக் கொண்டே இருந்தது. உலக மக்காவிலே பிறந்தவர்கள், மக்காவிலே மிக உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், மக்களுக்கு மத்தியிலே சிறந்த செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தவர்கள், நல்ல நாவன்மை உடையவர்கள், பேச்சாற்றல் உள்ளவர்கள், 110ஆம் ஆண்டு ஒப்பாத்தார்கள். அவர் ஒஃபாத்தாவுடைய ஜனாசாவை தொழுவதற்காக வேண்டிய பள்ளிக்கு கொண்டு வரப்பட்ட போது வரலாறு காணாத அளவுக்கு கூட்டம் ஜனாசா தொழுகையில. அதற்கு முன்னால் எத்தனையோ சகாபாக்கள் இறந்திருக்கிறார்கள், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இல்லாத கூட்டம் அந்த கடைசி சகாபிக்கு ஏற்பட்டது வந்தது என்று சொன்னால் அதுக்கு காரணம் இந்த மனிதரோடு சகாபிய சகாப்தமே முடிந்து போய்விட்டது. இந்த பூமியிலே ஒரே ஒருவர் சஹாபி என்று பெயர் சொல்வதற்கு மனிதராக வாழ்ந்த அந்த ஒருவர் இன்றோடு முடிந்து விட்டார், இன்றோடு சென்று விட்டார். சஹாபிய சகாப்தம் என்பதே முடிவுட்டு விட்டது என்ற காரணத்தினால் உலகம் முழுவதிலும் இருக்கிற முஸ்லிம்கள் அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த பூமியை அதுபோன்ற ஏமத்துகளின் மூலம்தான் பாதுகாத்து வருகிறான். அந்த ஞாபகத்துகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ஞாபகத்து எவ்வளவு பெரிய ஞாபகம்! நம்ம இடத்திலே தரப்பட்டிருக்கிற பாக்கியாக இருக்கிற ஒரே ஒரு ஞாபகத்து குர்ஆன், திருக்குர்ஆன், பெருமானார் சல்லாசனின் வழிமுறைகள். இவைகளை நாம் சரியாக முறையாக பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அவர்களெல்லாம் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்விலே உச்சத்தை அடைந்தார்களோ அதுபோல மகத்தான வெற்றியை நாமம் அடைய முடியும். அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக. இன்ஷால்லாஹ் வந்த காலங்கள் எல்லாம் ரமலானை அடைகின்ற பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு தந்து இந்த ரமலானில நாம் எந்த அளவுக்கு குறைபாடுகளை வெற்றி செய்திருந்தாலும் அல்லாஹ் மென்மேலும் நமக்கு ஈமானை வலுப்படுத்தி உற்சாகமாக அல்லாஹ்வுக்கு அமல் செய்கிற, அவனுக்கு வழிபடுகிற, தான தர்மம் செய்கிற நிலை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள்வானாக. மீண்டும் மீண்டும் அல்லாஹ் அவனை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியங்களை அல்லாஹ் நம் ஒவ்வொருவருக்கும் வழங்கி அருள்வானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.